சர்வதேச சமூகம் இலங்கையை குறிவைத்து தாக்குகின்றது என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது முடியாதபடியும் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இலங்கையில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக ராஜபக்ச பதவி ஏற்ற பிறகு இது மிகவும் மோசமான நிலைமை அடைந்திருக்கின்றது. அதற்கு முன்பிருந்த காலங்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் கூட மாற்றியமைக்கப்பட்டு அல்லது இல்லாமலாக்கப்பட்டு பாரதூரமான பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி வந்திருக்கின்றது. தமிழர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக, தமிழர்களுக்கு நீதி நியாயம் வழங்க வேண்டிய தேவை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்துக்கும் ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர்கள் நாயகத்துக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். பல முக்கியமான நாடுகள் யுத்தம் நடைபெற்ற பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு பல விதங்களில் உதவியாக இருந்தார்கள். அதோடு அடிப்படையில் நாட்டில் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட வேணும், நாட்டில் நிரந்தரமான சமாதானம் நிலவக்கூடிய வகையில் வெவ்வேறு மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் அவ்விதமான ஒரு அரசியல் தீர்வின் மூலமாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த உதவியை இலங்கை அரசாங்கம் வழங்கி வந்தார்கள். இலங்கை அரசாங்கம் அவ்விதமான ஒரு வாக்குறுதியை பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்திருந்தது. யுத்தம் முடிவதற்கு முன்பதாக, யுத்தம் முடிந்த பிறகும் கொடுத்தார்கள். அவற்றை ஒன்றே அவற்றை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அது மாத்திரமல்ல, மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள், சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டது சம்பந்தமாக இலங்கைக்கு மாறாக பாரிய குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இதுபடியும் சம்பந்தமாக இலங்கையால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவே, இலங்கையிலே உள்ளடக்கிய ஆணைக்குழுவே, தமிழருடைய பிரச்சனை தான் நாட்டில் ஏற்பட்ட மோதலுக்கு அடிப்படையான காரணம். இலங்கை அரசாங்கம் அந்த கருமத்தில் தங்களுடைய சொந்த முயற்சியினால் ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று கூறியும் கூட அந்த கருமத்தில் இதுவரையில் இலங்கை அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை. தங்களுடைய திட்டத்தை அவர்கள் முன்வைக்க முடியாமல் தத்தளிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அந்த விடயம் சம்பந்தமாக என்னும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாத காரணத்தின் நிமித்தம்தான் அந்த அந்த நிலைமை நிலவுகின்றது. இவ்விதமான சூழலில் தான் பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்களை, பல்வேறு சர்வதேச விதிகளை, பல்வேறு சர்வதேச கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறிய காரணத்தின் நிமித்தம் இலங்கை அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது. அதனால் இவற்றை மாற்றியமைப்பதற்கு சர்வதேச சமூகம் மீது குற்றம் கூறி இதை மாற்றி அமைக்கலாம் என்று இலங்கை நினைக்கக்கூடாது. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விசேஷமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்களுக்கு நீதி வழங்கப்படுகின்றது, தங்களுக்கு நியாயம் வழங்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் நாட்டில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேணும். அவ்விதமான நல்லிணக்கம் ஏற்படுமாயிருந்தால் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான செயலாக சர்வதேச சமூகம் கருதும் என்பதில் நமக்கு விதமான சந்தேகமும் இல்லை. அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. சர்வதேசத்துடைய அழுத்தம் அந்த தேர்தல் சம்பந்தமாக இருந்திருக்கின்றது. தேர்தலின் போது நடந்த விஷயங்கள் விடயங்களை பற்றி நான் கூறுவதாக இருந்தால் பல குறைகள் நான் கூற வேண்டும். அப்படி இருந்தும் கூட மக்கள் மிகவும் உறுதியாக, மிகவும் துணிவுடன், ஆர்வத்துடன் அந்த தேர்தலை எதிர்நோக்கி பல்வேறு குற்றங்கள் குறைகள் இருந்த போதிலும் கூட தங்களுடைய ஜனநாயக தீர்வை மக்கள் அளித்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய உணர்வுகளை புரிந்து இனியாவது இலங்கை அரசாங்கம் நேர்மையாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்று, அவ்விதமாக இலங்கை அரசாங்கம் செயல்படுகின்ற சூழலில் நிச்சயமாக எங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்குவோம். ஒரு நியாயமான, நிரந்தரமான, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு. அதுபடியால் தேர்தல் முடிவுகளின் மூலமாக தற்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு நியாயமான அரசு தீர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்தின் மீது அவர்கள் சுமத்துகின்ற படிகளிலிருந்து இலங்கையை தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை இலங்கை அரசாங்கம் தெளிவாக உணர வேண்டிய காலம் வந்திருக்கின்றது.
சரி, நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே அரசாங்கம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு திருப்தியை ஏற்படாமல் இருந்தாலும், முன்னேற்றத்தை கொண்டு வரும் முயற்சிகளில் இலங்கை ஈடுபட்டிருக்கிறது என்று அவர் சொல்லும் அந்த அபிவிருத்தி திட்டங்கள், முன்னேற்ற திட்டங்கள் பற்றி அவர் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது ஓரளவுக்காவது நடந்திருக்கிறதா?
அபிவிருத்தி என்பது ஒரு மாயை. மனிதன் அபிவிருத்தி அடைய வேண்டும், மனிதன் கௌரவமாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும், மனிதன் சுயமரியாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும், மனிதன் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில், தனது ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் தன்னுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து அதன் மூலமாக தான் விரும்பத்தக்க கர்மங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆட்சியில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அமிதமாக அமிதமான ஒரு நிலைமை ஏற்பட்டால்தான் மனிதன் திருப்தி அடைவான், மனிதன் நிறைவு பெறுவான், மனிதன் தானும் ஒரு சம பிரஜை என்றதை உணர்ந்து கொள்வான். அந்த நிலைமை உருவாக வேண்டும். ஒரு தெருவை போட்டுவிட்டு அல்லது ஒரு ஒரு மின்கம்பத்தை நாட்டிவிட்டு அது அபிவிருத்தி என்று மனிதனுக்கு கூறுவதும், அவன் வீடு வசதி இல்லாமல் தொழில் வசதி இல்லாமல் தனக்கு வாழ்வை தான் கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு காலத்தில் கௌரவமாக வாழ்ந்து வந்தவன் யுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு எல்லாத்தையும் விழுந்து தெருவில் நிற்கிறான். அந்த நிலைமை மாற வேண்டும். அந்த நிலைமை மாறவில்லை. அந்த நிலைமை மாறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. அதான் உண்மை.
சரி, ஆனால் இந்த இலங்கை அரசாங்கம் மீது தரப்படுகின்ற அழுத்தம் அளவுக்கு மீறியதாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் சர்வதேச அளவிலே ஒரு அன்ஈக்குவல் யார்ட்ஸ்டிக்ஸ், சமமற்ற அளவுகோள்கள் பயன்படுத்தப்படுவதை பற்றி விழிப்புடன் ஐநா மன்றம் இருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி ரஷ்யா வந்து செச்சன்யாவை அடக்குவது, சீனாவிலே திபெத் பிரச்சனை, இந்தியாவிலே கூட காஷ்மீர் பிரச்சனை இன்னும் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஐநா மன்றமோ அல்லது அமெரிக்காவோ மேற்குலகமோ பெரிய அளவு அழுத்தம் தராத நிலையில் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மீது இந்த மாதிரி அழுத்தம் தரப்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று நினைக்கிறேன். அந்த கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள், அதில் நியாயம் இல்லை என்று நினைக்கிறீர்களா?
நீங்கள் சொன்ன உதாரணங்கள் நான் ஒன்றை பற்றி பேசுகிறேன். இந்தியாவையும் காஷ்மீரையும் எடுத்துக்கொள்வோம். காஷ்மீர் ஒரு மாநிலம். காஷ்மீருக்கு போதிய அளவு சுயாட்சி இருக்கின்றது. காஷ்மீருக்கு இருக்கின்ற சுயாட்சி இந்தியாவில் உள்ள ஏனைய மாநிலங்களுக்கு இல்லை. ஏனென்றால் காஷ்மீர் மக்கள் அவ்விதமான அதிகாரத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள் இந்தியாவில் ஏனைய மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுவதையும் பார்க்க கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காஷ்மீர் சம்பந்தமாக இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் விசேஷமான ஒழுங்குகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு விசேஷமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மறுபடியால் காஷ்மீரில் சர்வதேச சமூகம் தலையிடவில்லை, இலங்கையில்தான் தலையிடுகின்றார்கள் என்று கூறுவதில் எவ்விதமான அர்த்தமும் இல்லை. காஷ்மீரை பொறுத்தவரையில் பிரச்சனை இருக்கின்றது இல்லை என்று நான் கூறவில்லை. அங்கே உள்ள சில தீவிரவாதிகள் தங்களுக்குள்ள அதிகாரங்கள் போதாது அல்லது தாங்கள் பிரிய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில், இந்திய அரசை பொறுத்தவரையில், இந்த மக்களுடைய அரசியல் அந்தஸ்தை பொறுத்தவரையில், அவருடைய அரசியல் சாஸ்திரத்தை பொறுத்தவரையில், அரசியல் சாஸ்திர ஒழுங்குகளை பொறுத்தவரையில், சாதாரணமாக ஏனைய மாநிலங்களுக்கு இருப்பதிலும் பார்க்க கூடுதலான ஒரு அந்தஸ்து, விசேஷமான அதிகாரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதான் உண்மை. மற்றது இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கையில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், யுத்தம் ஏற்படுவதற்கு காரணங்களாக அமைந்த பல கர்மங்கள் தொடர்ந்து யுத்தம் முடிந்த பிறகும் இடம்பெறுகின்றன. இராணுவமயமாக்கல் சம்பந்தமாக, காணி சம்பந்தமாக, மனித உரிமைகள் சம்பந்தமாக, தமிழ் மக்களுடைய மத கலாச்சார உரிமைகள் சம்பந்தமாக, தமிழ் மக்களுடைய கலாச்சார சமூக தேவைகள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இவற்றையெல்லாம் மறந்து ஜனாதிபதி காய்க்கக்கூடாது. எமது நாட்டில் உண்மையான இருக்கின்ற உண்மையான நிலைமை அவர் புரியாதவர் அல்ல. இவ்விதமான கதைகளை சொல்லி சர்வதேச சமூக சிந்தனையோ அல்லது மனதையோ மாற்றலாம் என்று ஜனாதிபதி அவர்கள் நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் ஆக்கபூர்வமாக செயல்படுவதற்கு அவர் ஆட்சிக்கு இந்த முறை வந்த காலம் தோக்கம் யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் மிகவும் விசுவாசமாக செயல்பட்டிருக்கின்றோம். அதை அவர் மறுக்க முடியாது.
ஆனால் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வரவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டலாம்.
தெரிவுக்குழு ஒரு ஏமாற்று நடவடிக்கை. அந்த தெருவின் குழுவின் மூலமாக உண்மையான நோக்கம் என்ன? அமைச்சர்களே கூறியிருக்கின்றார்கள், அந்த அதிகாரத்தை நீக்க வேண்டும், இந்த அதிகாரத்தை நீக்க வேண்டும், 13வது சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும். இவ்விதமான சூழலில் நாடாளுமன்ற தெளிவுக்குழுவுக்கு போனதுக்கு நாங்கள் என்ன மூடர்களா? ஏமாற்று வேலையில் ஈடுபடாமல் நேர்மையாக விசுவாசமாக செயல்பட்டு ஒரு தீர்வை காண வரும். ஏமாற்று முயற்சிகளின் மூலமாக ஏமாற்றப்படுவோம் அல்லது நாங்கள் அள்ளிப்படைவோம் என்று ஜனாதிபதி நினைத்தால் அவர் அவருடைய அந்த சிந்தனை தவறு என்று நான் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆனால் விசுவாசமாக செயல்பட்டு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை காணுவதற்கு எமது திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். உங்களுடைய திட்டத்தை நீங்களே முன்வைக்க முடியாது. எமது திட்டத்தை நாங்கள் 2011 மார்ச் மாதம் முன்வைத்தோம். ஏன் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் முன்வைக்க முடியாது? நல்லிணக்க ஆணைக்குழு கூறியிருக்கின்றது, நீங்கள் நியமித்த நல்லிணக்க ஆணைக்குழு கூறியிருக்கின்றது, இலங்கை அரசாங்கம் அரசியல் தீர்வு சம்பந்தமாக தனது திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று. நாட்டினுடைய நிலைமைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு வழங்கப்படாததான் அடிப்படை காரணம் என்று நல்லிணக்க ஆணைக்குழு, நீங்கள் நியமித்த ஆணைக்குழு ஏகமனதாக கூறியிருக்கின்றது. அதே உங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. இதுதான் முக்கியமான கேள்விகள். இதை நான் கூறி சர்வதேச சமூகம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, இது அவர்களுக்கு தெரியும். ஆனபடியால் இலங்கை அரசாங்கம் தனது செயல்பாடில் விசுவாசமான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் சர்வதேச சமூக கருத்தை மாற்றலாமே தவிர இவ்விதமாக குற்றம் சுமத்துவதன் மூலமாக மாற்ற முடியாது என்பதை ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்.